This evening I invite your attention to Acts chapter number 4.
இந்த மாலை ராத்திரி வேளையிலே உங்களுடைய சிந்தனைகளை நான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4வது அதிகாரத்திற்கு நான் திருப்ப ஆசைப்படுகிறேன்.
And Philippians chapter number 2.
அதற்கு அடுத்தபடியாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திற்கும் உங்களுடைய வேத புத்தகங்களை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள்.
Acts chapter number 4 and Philippians chapter number 2.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4வது அதிகாரமும் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரமும்.
I remember it was during my second trip to India that Dr. Cheridan and I began to talk about starting these crusade meetings together.
நான் இரண்டாவது முறையாக இந்தியாவுக்கு வரும்போது தான் நானும் டாக்டர் செரியன் ஐயாவும் இருந்து இப்படிப்பட்ட ஒரு கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்தினால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பேசிக்கொண்டோம்.
I remember how we began planning my getting together the teams of preachers in the states and him making the arrangements here in India.
எங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த பிரசங்கிமார்களை நான் சந்தித்து அவர்களை ஒரு குழுவாக இங்கே அழைத்து கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்த நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம்.
It's amazing since that first conversation that now these years have passed.
ஆகவே முதல் அந்த நாங்கள் பேசிக் கொண்டிருந்த அந்த சம்பாஷணையானது வருஷங்களாக அது நிலைத்து வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சி.
Now we find ourselves at our 7th annual crusade.
ஆகவே இப்பொழுது நாங்கள் பேசி முடித்த அந்த சம்பாஷணையானது 7வது நற்செய்தி கூட்டமாய் இப்பொழுது நடந்து முடிந்து கொண்டிருக்கின்றது.
As I think all the way back to that first year, I think of incredible things that God has done.
ஆகவே முதல் வருஷத்திலிருந்து நான் கணக்கிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் பலத்த அதிசயமான காரியங்களை நம்முடைய மத்தியிலே செய்திருக்கிறார்.
There is one instance after the other where we've seen God do the miraculous.
தேவன் வல்லமையான மகத்துவமான காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிறதை நாம் பார்க்கின்றோம்.
There have been many crusades that have been stopped because of the opposition of God's foes.
தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராய் நடக்கக்கூடியதான சக்திகளினாலே अनेक விதமான கூட்டங்கள் தடைபட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோமே.
I pray that this crusade will never be hindered by the indifference of God's people.
ஆனால் இந்த கூட்டங்களானது தேவனுடைய வசனங்களுக்கு தடையில்லாதபடிக்கு செவ்வனே இந்த கூட்டத்தில் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன்.
Let us not lose sight of what God has done through the years.
கடந்த வருஷங்கள் முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த காரியங்களை நாம் நினைத்து பார்த்து நாம் விட்டுவிடக்கூடாது.
Might that vision burn brightly in our hearts.
அந்த தரிசனமானது நம்முடைய இருதயங்களிலே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும்.
It's hard to believe that we find ourselves now at the last night of the meetings.
கடைசி நாள் கூட்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்லும்போது எனக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா எனக்கு வந்து வருத்தமா இருக்கிறது உங்களை எல்லாம் விட்டு பிரியணும்னு சொல்லும்போது.
I appreciate so very much you coming and being here.
எங்களோடு கூட நீங்கள் உங்களுடைய நாட்களை செலவழித்து எங்கள் மத்தியில் நீங்க வந்தீங்க. உங்களுக்கு எங்களுடைய தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
Words of appreciation have already been spoken to the pastors.
போதகர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றோம்.
I'm so thankful for these men of God who would bring their churches and encourage others to come as well.
அருமையான தேவதாசர்கள் உங்களை பல பகுதிகளிலிருந்து உருவாக்கி இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருமுறை கூட எங்களுடைய வாழ்த்துக்கள்.
I hope that you've come tonight praying that God would bless in a mighty way.
இந்த ராத்திரியில கூட உங்களை கண்டிப்பாய் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்தோடு கூட காத்திருக்க முடியாது நான் கேட்கிறேன்.
And I hope that you've come anticipating that God would speak to your own heart.
உங்க இதயத்தில் ஆண்டவர் பேச வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கோடு கூட நீங்க வந்திருக்கிறீங்க என்று சொல்லி எனக்கு நன்றாய் தெரியும்.
Now I direct your attention to the book of Acts and the book of Philippians.
இப்பொழுது உங்களுடைய சிந்தனைகளை அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4வது அதிகாரத்திற்கும் பிலிப்பியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திற்கும் திருப்புகின்றேன்.
Would you stand together with me please, standing together.
வசனங்களை வாசிக்க மதிப்பு கொடுத்து நாம் எழுந்து நிற்கலாமா கொஞ்ச நேரம்?
I'll read this verse from Acts chapter number 4 and then I'll ask brother Christopher to read it as well.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4 நான் இந்த வசனத்தை வாசித்துவிட்டு சகோதரன் கிறிஸ்தோபரிடம் இதை வாசிக்க நான் சொல்லுகின்றேன்.
In Acts chapter number 4 in verse number 12 the Bible says neither is there salvation in any other for there is none other name under heaven given among men whereby we must be saved.
4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது அவராலே இன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான்.
In Philippians chapter number 2
பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திலே
I will read these words and then Brother Christopher as well will read them.
இந்த வசனங்களை நான் வாசிப்பேன் பின்பு சகோதரன் உங்களுக்கு தமிழில் வாசிப்பார்.
In Philippians chapter number 2 and verse number 5, the Bible says, "Let this mind be in you which was also in Christ Jesus, who being in the form of God thought it not robbery to be equal with God, but made himself of no reputation and took upon him the form of a servant and was made in the likeness of men. And being found in fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. Wherefore, God also hath highly exalted him and given him a name which is above every name, that at the name of Jesus every knee should bow of things in heaven and things in earth and things under the earth, and that every tongue should confess that Jesus Christ is Lord to the glory of God the Father."
பிலிப்பியர்களின் நிருபம் இரண்டாவது அதிகாரம் வசனங்கள் 5 11 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கின்றேன். தயவு செய்து கவனியுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்க முடிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண முடிக்கும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார்.
Now I'll ask my brother to lead us in prayer.
ஜெபமுள்ளமா நல்ல பிதாவே, ஜீவனுள்ள வார்த்தைகளை ஒருமுறை கூட இந்த ராத்திரியில் நாங்கள் வாசித்திருக்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களில் கிரியை செய்ய பரிசுத்தாவியானவர் பேசுகின்றவர்களை மறைத்து கேட்கின்றவர்கள் மத்தியில் அசைவாண்டி இருதயங்களை சந்திக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அறுவடை உம்முடையது கர்த்தர், பெரிய அறுவடை கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்கள்.
You may be seated.
தயவு செய்து உட்காருங்கள். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்.
There are names that have been oft-times spoken by our lips that remind us of the greatness of men.
நாம் அடிக்கடி நம்முடைய உதடுகளினாலே பேசக்கூடியதான சில வார்த்தைகளானது மனுஷன் செய்கிற சில பராக்கிரமமான பெரிய விஷயங்களை புகழ்ந்து பேசுமா?
Names of men, whether it be Gandhi or Shivaji.
காந்தியோ அல்லது சிவாஜியோ நாம் எதை எடுத்துக்கொண்டாலும் அவருடைய பெருமைகளை தான் நாம் அதிகமாக நம்ம பேசி பழக்கம்.
But my friend, the Bible tells us that there is a name that is above every name.
ஆனால் வேதம் சொல்லும்போது சொல்லுகிறது எல்லா நாமங்களுக்கும் பெயர்களுக்கும் மேலான ஒரு பெயர் உண்டு, ஒரு நாமம் உண்டு என்று சொல்லி.
And that name above every name is the name of Jesus Christ.
அப்படி எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயர் யார் என்று கேட்டால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று சொல்லி வேதம் அடித்து சொல்லுகிறது.
I tell you tonight that Jesus is the only name to which every knee shall bow.
இந்த ராத்திரியில் நான் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறது என்னவென்று கேட்டால் முழங்கால்கள் முடங்கக்கூடியதான ஒரு நாமம் இருக்கும் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பதாக மட்டும்தான் அப்படி முடங்கும்.
Jesus is the only name to which every knee shall bow.
எல்லா முழங்கால்களும் மடங்க வேண்டும் என்று சொன்னால் அது இயேசுவின் பெயருக்கு முன்னால்தான் மடங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
There are many knees that won't bow now.
இப்பொழுது அநேக முழங்கால்கள் பல இடங்களில் இன்றைக்கு முழங்கால் போட்டுக் கொண்டிருக்கின்றது.
Many who hate the thought of Jesus.
ஆண்டவராகியே தேவனை எதிர்த்து நின்ற மனிதர்கள்.
They will not come to him, rather they oppose him.
ஒருவேளை ஆண்டவரிடத்தில் அவர்கள் வராமல் இருக்கலாம், அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக வாழலாம்.
They defy him and persecute his people.
ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை தூஷித்து அவருடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை எதிர்ப்புகளை தெரிவித்து அவர்களை துன்புறுத்தலாம்.
But the Bible tells us there is coming a day when he alone shall be exalted.
ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உயர்ந்திருக்க போகிறார் என்று சொல்லி.
And every knee shall bow.
அந்த நேரத்தில் எல்லா மனிதனுடைய முழங்கால்களும் முடங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
And every tongue confess that Jesus Christ is Lord to the glory of God the Father.
தேவனுடைய பிதாவின் நாமத்திற்கு மகிமையாக எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
My friend, there is coming the day when every knee shall bow.
ஒரு நாள் வரப்போகிறது, அங்கே எல்லாருடைய முழங்கால்களும் முடங்க போகிறது.
Why not bow your knee now?
இன்றைக்கு அந்த முழங்கால்களை நீங்களே அவருக்கு முன்பதாக முடங்க கூடாது.
When Shah Jahan became king,
ஷாஜஹான் ராஜாவாய் மாறின போது,
he gave instruction that a marvelous throne was to be made.
அவன் அமருவதற்காக நல்ல அழகான ஒரு சிங்காசனத்தை ஜனங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார்.
It has often times been called the peacock throne.
அவருடைய சிம்மாசனத்தை மயில் சிங்காசனம் என்று சொல்லி செல்லமாக அழகாய் அழைப்பார்கள்.
It was fashioned to be made as to look like two peacocks fashioned together.
அந்த இடத்தில் இரண்டு மயில்கள் தோகை விரித்து ஆடுகிறதை போல அழகுபடுத்தி அந்த சிங்காசனத்தை அமைத்தார்கள்.
Between them there was a parrot that was carved from a single emerald.
அந்த இடத்தில் எமரால்ட் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியதான நல்ல ஒரு பெரிய விலையுயர்ந்த கற்களினாலே ஒரு கிளியினுடைய உருவமும் ஒரு பெரிய கல்லினால் உருவாக்கப்பட்டு அந்த சிம்மாசனத்தின் மேல் வைக்கப்பட்டது.
On the throne there were rubies and sapphires, emeralds and diamonds.
அந்த இடத்துல நவரத்ன கற்கள் அடங்கியதான வைடூரிய கற்கள், மாணிக்க கற்கள், கோமேதக கற்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கலாம்.
So Shah Jahan exalted himself as king.
அப்பொழுது ராஜாவாய் பட்டம் பெற்ற ஷாஜஹான் அந்த மயில் சிங்காசனத்தில் அமர்ந்து தான் ராஜா என்பதை வெளிப்படுத்தினார்.
Before him he thought every knee should bow.
அப்பொழுது அந்த ராஜா அப்படி அமரும் பொழுது அங்க வருகிற யாரா இருந்தாலும் சரி அவனுக்கு முன்னால மண்டி போட்டு நிற்க வேண்டுமா?
But there was one ambassador from Persia who would not bow.
ஆனால் பெர்சியா நாட்டிலிருந்து வந்த ஒரு தூதுவன் இவருக்கு முன்னால முழங்கால் படிட்டு மண்டியிட மாட்டேன் என்று சொல்லி நின்று கொண்டிருந்தான்.
He would not bow when he came before Shah Jahan.
ஷாஜஹான் ராஜா அந்த சிம்மாசனத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது பெர்சியா நாட்டில் வந்த அந்த ஒற்றன் தூதுவன் நான் முழங்க மண்டியிட மாட்டேன் என்று சொல்லி சொன்னான்.
So Shah Jahan decided that he would do something that would make him bow in his presence.
ஆகவே இவன் முன்னால அந்த தூதுவனை மண்டியிட செய்வதற்கு இவன் ஒரு ஏதாவது ஒரு யுக்தியை செய்யலாம் என்று சொல்லி இவன் யோசித்து முடிவெடுத்தான்.
He put a fence in front of his throne.
இவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால ஒரு வேலியை கட்டினான்.
The only way to come through this fence in front of his throne was a low door made there in the fence.
ஆகவே இந்த ராஜாவை பார்க்கணும்னு சொன்னா, அந்த சிங்காசனத்துக்கு உள்ள வந்து இவரை பார்க்கணும்னு சொன்னா, இந்த வேலிக்கு அடியில ஒரு சின்ன கதவு வச்சு வர்றவங்க எல்லாம் குனிஞ்சு மண்டிட்டு வர்ற மாதிரி இவன் செய்து விட்டான்.
So that when one came before Shah Jahan, they had to bow down and crawl into his presence.
ஆகவே இந்த ராஜாவை பார்க்க வருகிறவங்க இவன் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற காட்சியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தங்கள் குனிந்து அந்த ஊரி அந்த ஓட்ட வழியா உள்ளுக்குள்ள அப்படி நுழைஞ்சு வரணுமா?
He thought that now that ambassador from Persia will have to bow to me.
அப்போ ஷாஜஹான் நினைச்சார் பெர்சியா நாட்டில இருந்து வந்த அந்த தூதுவன் கண்டிப்பாக இப்படி வரும்போது முழ மண்டி போட்டு தான் வருவான் அப்படின்னு இவன் நினைத்துக் கொண்டிருந்தான்.
He will have to bow and crawl into my presence.
என்னுடைய சன்னிதானத்துக்கு முன்னால அவன் வரும்போது கீழே விழுந்து புழு மாதிரி ஊறி வரணும்னு சொல்லி அவன் கற்பனை பண்ணி காத்துக் கொண்டிருக்கின்றான்.
The ambassador, he did crawl.
ஆனால் வந்த அந்த தூதுவனும் அந்த இடத்துல ஊர்ந்துதான் வந்தான்.
He crawled into the presence of Shah Jahan.
ஷாஜஹான் அமர்ந்திருக்க கூடியதான அந்த சிங்காசனத்துக்கு முன்னால அவன் ஊர்ந்துதான் வந்தான்.
But when he did so backwards.
அவன் வந்தபோது நேரா ஊர்ந்துட்டு வரல, மாறா தலைகளை இப்படி பின்னால வந்தான் பாருங்க.
So that though he bowed, he did not bow to Shah Jahan.
ஷாஜஹானுக்கு முன்னால மண்டி போடுற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சா கூட அவன் ஷாஜஹானுக்கு முன்னால மண்டி போடல, இப்படி எல்லாம் நிமிந்துட்டு வந்தாவே.
Many has been the man who thought that every knee should bow to him.
மனிதர்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க தங்களுடைய அதிகாரத்துக்கு முன்னால அநேகர் மண்டி போட்டு நிற்க வேண்டும் என்று சொல்லி.
But my friend, there is one name that is above every name.
ஆனால் வேதம் சொல்லுகிறது அருமையான நண்பனே, எல்லா பெயர்களுக்கும் மேலான ஒரு பெயர் உண்டு.
His name is Jesus.
அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து.
And before him one day every knee shall bow.
அவருக்கு முன்னால எல்லாருடைய முழங்கால்களும் மண்டியிடும்.
Of things in heaven.
வானத்தில பரலோகத்தில் இருக்கின்றவர்களானாலும் சரி,
things on earth,
இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருளானாலும் சரி,
things under the earth,
இந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பொருளானாலும் சரி,
the very demons themselves,
பிசாசுகளானாலும் சரி,
and Satan among them.
சாத்தானும் ஆனாலும் சரி.
One day every knee will bow.
ஒரு நாளிலே எல்லாரும் மண்டி போட்டு நிற்க வேண்டும்.
And every tongue confess.
எல்லா நாவுகளும் இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
His is the name that is above every name.
அவருடைய நாமம் தான் எல்லாருடைய நாமத்திற்கு மேலான நாமமாய் இருக்கின்றது.
Jesus is the only name to which every knee shall bow.
இயேசு கிறிஸ்து என்ற பெயருக்கு முன்னால மட்டும்தான் எல்லாரும் மண்டி போடுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
And Jesus is the only name in which every heart must believe.
மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் மட்டும்தான் இருதயங்கள் எல்லாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
The Bible says neither is there salvation in any other.
இந்த உலகத்திலே நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வேறு ஏதாவது பெயர்கள் உண்டா சொல்லுங்கள் பார்க்கலாம்.
For there is none other name under heaven given among men whereby we must be saved.
வானத்தின் கீழே பூமி எங்கும் நான் தேடி பார்த்தாலும் கூட என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடியதான பெயர் வேற ஒன்றுமே இல்லை.
His name is the name that is above every name.
எல்லா பெயர்களுக்கு மேலான ஒரு பெயர் நாமமுடையவர் ஒருவர் மட்டுமே உண்டு.
For the Bible says, for whosoever shall call upon the name of the Lord shall be saved.
இந்த ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை யாரெல்லாம் அறிக்கை செய்கின்றார்களோ, கூப்பிடுகின்றார்களோ, அவர்கள் எல்லாரும் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்று விடுதலை அவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே.
His is the name above every name, for he came and died for the sins of humanity.
மனித வர்க்கத்தினுடைய பாவத்திற்காக மட்டுமே அவர் இந்த உலகத்திற்கு வந்து பாவத்தை சுமந்து மரித்தவராய் அவர் இருக்கின்றார்.
And though he died on the cross and was placed in a grave, he left behind an empty tomb.
அவர் சிலுவையிலே மரித்தவராய், அவர் ஒரு கல்லறையிலே கொண்டு போய் அடக்கம் பண்ணப்பட்டவராய் காணப்பட்டாலும் கூட அவைகளெல்லாம் விட்டு விட்டு அவர் உயிரோடு எழுந்த நல்ல தேவனாய் இருக்கிறார் அல்லவா.
His name is above every name, for he alone has conquered death.
அவர் மரணத்தை ஜெயித்ததினாலே அவருடைய பெயர் மட்டுமே உயர்ந்ததாய் இருக்கின்றது.
His name is above every name, for he alone lives that you might live.
அவர் மட்டுமே ஜீவிப்பதினாலே நீங்களும் ஜீவனோடு கூட இருப்பதற்காக அவருடைய நாமம் மட்டுமே உயர்ந்து காணப்படுகிறது.
Jesus is the only name to which every knee shall bow.
இயேசு கிறிஸ்து என்கிற பெயருக்கு முன்னால மட்டும்தான் எல்லாருடைய முழங்கால்களும் அடங்கும், அதாவது மண்டியிடும்.
Jesus is the name in which every heart must believe.
இயேசு கிறிஸ்து என்ற பெயருக்கு முன்னால மட்டும்தான் எல்லாருடைய இருதயங்களும் விசுவாசம் வைக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும்.
And Jesus is the name of which every ear ought hear.
மட்டுமல்ல செவிகள் உள்ளவர்கள் கேட்கக்கூடியதான ஒரு இனிமையான பெயர் இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அது இயேசு கிறிஸ்து என்ற பெயர் மட்டுமே.
In Romans chapter number 10, the Bible says, for whosoever shall call upon the name of the Lord shall be saved.
ரோமர் கடிதம் நிருபம் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இந்த ஆண்டவராகிய தேவனை யாரெல்லாம் அறிக்கையிட்டு கூப்பிடுகின்றார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், விடுதலை பெறுவார்கள் என்று சொல்லி சொல்லுகிறதே.
And yet the Bible says in the same chapter of the book of Romans, how shall a man hear except somebody go and tell him?
இந்த மனிதன் இந்த உயர்ந்த நாமத்தை பற்றி ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஆழமாய் அறிந்து கொள்ள வைக்க முடியும் என்பதையும் கூட இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது.
For his name is that name of which every ear ought hear.
எல்லா காதுகளும் கேட்க வேண்டியதான பெயர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர்.
Might we go forth from this place and tell men of that wonderful name, the blessed name, the name above every name, the name of Jesus.
ஆசீர்வதிக்கப்பட்ட உயர்ந்த பரிசுத்தமான இந்த நாமமாகிய பெயராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இந்த கூட்டத்தை விட்டு செல்லும் போது அநேகருக்கு நீங்கள் சந்தோஷமாய் கண்டிப்பாய் சொல்லி இருக்க வேண்டும்.
Might his name be echoed from shore to shore.
ஒவ்வொரு கடல் அலைகளிலும் கூட நாம் அந்த சத்தத்தை கேட்கும் போது இயேசு என்கிறதான அந்த அலை ஓசைகளை தான் நாம் கேட்க முடியும்.
From the highest mountains and the thickest jungles.
உயரமான மலை சிகரங்களிலிருந்து அடர்ந்த காடுகள் வரைக்கும் இந்த இயேசுங்கிற நாமம் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது.
In the city and every village.
நகரத்திலும் ஆனாலும் சரி, கிராமத்தில் ஆனாலும் சரி, இந்த பெயர் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும்.
I remember some years ago as we were riding through the winding roads of India's countryside.
இந்தியாவினுடைய கிராமப்புறங்களிலே சில வருஷங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு பாதையிலே நாங்கள் நெளிந்து செல்லக்கூடிய பாதையிலே சென்று கொண்டிருந்தோம்.
How that in the mountainous region where we were traveling, I saw something that thrilled my heart.
அந்த நெளிந்து வளைந்து செல்லக்கூடிய அந்த மலைப்பாதையிலே நான் சென்று கொண்டிருந்த போது ஒரு சில காரியங்களை என்னுடைய உள் மனது ஒரு தாக்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டது.
There beside the steep rocks and the thick trees.
அந்த பெரிய பெரிய பாறைகளுக்கு பக்கத்தால பெரிய பெரிய மரங்கள் பிடித்து நின்று கொண்டதை நான் பார்த்தேன்.
There was a great stone that was standing beside the roadside that had these words on its face that said, Jesus saves.
அந்த வழியில நின்று கொண்டிருக்கிறத நான் பார்த்தேன். அது எப்ப வேணாலும் விழலாம், ஆனால் அந்த பாறையில எழுதின ஒரு பெரிய எழுத்து என்னை கவர்ந்தது. அதில் எழுதப்பட்ட வாசகம், இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கின்றார்.
His name is that name above all names.
இயேசுவின் நாமம் அது மேலான நாமம்.
For Jesus is the name of which every ear ought hear.
இயேசு கிறிஸ்து என்ற பெயரை மட்டும்தான் எல்லா செவிகளும் இந்த உலகத்தில் கேட்டிருக்க வேண்டும்.
My friend, many have never heard that name.
ஆனால் அநேகருக்கு இந்த பெயர் இன்னும் கேட்கப்படாமல் இருக்கின்றது. எவ்வளவு வருத்தத்தக்கதான காரியம்.
But that name has been spoken in your ears.
ஆனால் இன்றைக்கு உங்களுடைய செவிகளிலே, காதுகளிலே இந்த இயேசு அப்படிங்கிற பெயரை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
If you have never heard before, you've heard that blessed name spoken tonight.
ஒருவேளை கடந்த காலத்துல இந்த இயேசுங்கிற பேரை நீங்க கேட்காம இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அந்த நல்ல பேரை உங்க காதுகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றது.
You've heard of how he died for you.
எப்படி உங்களுக்காக அவர் மரித்தார் என்பதை நீங்கள் கேட்டு விட்டீர்கள்.
How he was buried and rose again for you.
எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதையும், எப்படி உயிரோடு கூட எழுந்தார் என்பதையும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்.
How that he lives that he might offer life to you.
உங்களுக்கும் ஜீவன் கொடுக்கும் முடியாய், வாழ்வு கொடுக்கும் முடியாய் அவர் என்பதையும் நீங்கள்
கேட்டிருக்கிறீர்கள்.
நாமத்தின் மேல் யாரெல்லாம் தொழுது கொள்ளுகிறார்களோ அல்லது கூப்பிடுகிறார்களோ அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
Many have never heard that blessed name.
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பெயரை அநேகர் கேட்கவில்லையே.
But my friend, you have.
ஆனா இப்ப நீங்க கேட்டிருக்கிறீங்க.
Would you not trust him tonight?
இந்த ராத்திரி நீங்க அவரை ஏன் நம்பி பார்க்க கூடாது?
Would you not trust that blessed name?
அந்த ஆசீர்வாதமான பெயரை நீங்க ஏன் சார்ந்து வாழ்ந்து பார்க்க கூடாது?
One day before him every knee will bow.
கண்டிப்பாக ஒரு நாளிலே வேதம் சொல்லுகிறது எல்லா முழங்கால்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால முழங்கால் படிட்டு நிற்கும் என்று சொல்லி.
Will you not bow your knee this very night?
இந்த ராத்திரியில நீங்க அவருக்கு முன்னால முழங்கால் போடலாமே.
I remember the first crusade we ever held here in the land of India.
இந்திய நாட்டிலே வந்து முதல் முறையான நடத்தின கூட்டத்தை குறித்து நான் யோசித்து பார்க்கின்றேன்.
One day one of the faithful men here at the college went to invite someone to the crusade meeting.
ஒரு உண்மையான இந்த இடத்திலே வேலை செய்யக்கூடிய கர்த்தருடைய தாசன் ஒரு ஐயாவை கூப்பிடுறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கிறார்.
When he invited this man to the crusade, the man told him, I don't want to hear about your God.
அந்த இந்த கூட்டத்துக்கு வாங்கையான்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அந்த இயேசுவை பத்தி எல்லாம் நான் கேட்கறேன், மனசுல நான் வரமாட்டேங்க ஐயா, போங்க அப்படின்ட்டு.
I don't want to hear about your God.
உங்க தெய்வத்தை பத்தி எனக்கு கேக்கறதுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி சொன்னார்.
And I don't want you to ever come back to my home.
என் வீட்டுக்கு நீ திரும்பி மறுபடியும் வரக்கூடாது என்று சொல்லி மிரட்டினார்.
That man said, if you come back to my home, you will die. I will kill you myself.
என் வீட்டுக்கு நீ வந்து கால் வச்சினா அந்த இடத்துல கொன்னு போடுவேன் என்று சொல்லி மிரட்டினார்.
You will die.
நீ கண்டிப்பா செத்து போயிருவேன் சொல்லி சொன்னார்.
The man who invited him left that day.
அன்னைக்கு கூப்பிட்ட அருமையான அந்த சகோதரன் அந்த வீட்டை விட்டு இங்க வந்து விட்டார்.
But he went back again another day.
மறுபடியும் அவரை கூப்பிடுறதுக்கு வேறொரு நாள் போய் பார்த்திருக்கிறார்.
The man who lived in the home, he was very, very, very surprised.
அந்த வீட்டில் வாழ்ந்த அந்த முதியவருக்கு இவரை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம்.
He said, I don't understand you.
ஐயோ, உன்னை என்ன புரிஞ்சுகொள்ளவே முடியல, இவ்வளவு மிரட்டிட்டு நீ புரிந்துகொள்ளவில்லையா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்.
You came to my home and I told you I don't want to hear about your God.
என் வீட்டுக்கு நீ வந்த நான் அந்த தெய்வத்தை கேட்க கூடாதுன்னு சொல்லி விரட்டி விட்டனே.
I told you if you came back you would die, I would kill you.
என் வீட்டுக்கு வந்து என்ன சொல்லிச்சனே, எங்க வீட்ல இருக்கறவங்க உன்னை கொண்டு போடுவாங்க என்ன நான் உங்களுக்கு நான் சொன்னே விரட்டி விட்டனே.
I don't understand you.
உன்னை நான் புரிந்துகொள்ளவே முடியல ஐயா.
He said, maybe I should go hear about your God.
அப்பொழுது அவர் சொன்னார், சரி கட்டாயப்படுத்ததால வந்து உங்களோட தெய்வத்தை பத்தி கேட்கறேன்னு வந்தார்.
When I first heard that story,
நான் முதல் முறையாக அந்த கதையை நான் கேட்டபோது,
it was that very man who was telling me what had happened.
அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதை தனிப்பட்ட முறையில வந்து என்கிட்ட சொன்னார்.
Because when he came to the crusade, he walked forward during the invitation to ask Jesus to come into his heart.
அந்த வயதான முதியவர் இந்த கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு அழைப்பு கொடுத்த போது, இயேசு வேண்டுமா என்று சொல்லி கேட்டபோது, அவர் வேகமாய் முன்னால வந்து இயேசு வேண்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்.
That man who told another, if you come back you'll die, I'll kill you myself.
வேற நாள் என் வீட்டுக்கு வந்தீனா உன்னை நான் வெட்டி போடுவேன் என்று சொன்னேன், மிரட்டின அந்த மனுஷன் என்று இயேசு வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு வந்தார்.
Trusted Jesus Christ as his savior.
அவருடைய சொந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அந்த நாளிலே.
By the way, the man who invited him to come to the crusade.
அந்த மனிதனை அழைத்த மனிதனும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார்.
His brother Christopher.
யாரும் இல்ல சகோதரன் கிறிஸ்டோபர் தான் அவர்.
Brother Christopher told me that this man, he passed away last year.
கடந்த வருஷம் அந்த முதியவர் மரித்து போனார் என்று சொல்லி என்னிடத்தில் சகோதரன் கிறிஸ்டோபர் சொன்னார்.
This man, when he passed away and he breathed his last breaths, he spoke the name Jesus 3 times. Jesus, Jesus, Jesus.
காலையில மூன்று மணிக்கு அந்த முதியவர் மரிக்கும் போது அவர் சொன்ன கடைசி மூன்று வார்த்தைகள் இயேசுவே, இயேசுவே, இயேசுவேன்னு சொல்லி கடந்த வருஷம் செத்து போனார்.
And speaking that wonderful name that is above all names.
எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை சொல்லி அந்த முதியவர் மரித்து போனார்.
He breathed his last breath and went home to be with Jesus.
கடைசி மூச்சு இயேசுவேன்னு சொல்லிட்டு அவர் நித்தியமான வீட்டுக்கு போனார் என்பதுதான் நிதர்சனமான சாட்சியின் உண்மை.
How marvelous that a man who had hated that blessed name.
அந்த நாமத்தை எந்த அளவுக்கு அந்த மனுஷன் வெறுத்தானோ அந்த அளவுக்கு நேசிக்கவும் அவன் கற்றுக்கொண்டான்.
That man who had threatened the very messengers of God.
தேவனுடைய தூதர்கள் வீட்டுக்கு போய் கூப்பிட்ட போது மிரட்டினால்
He died with the name of Jesus on his lips.
அவர் மரித்த போது அவருடைய வாய்களிலே இயேசுவேங்கிற பெயரோடு கூட அவர் மரித்து போனார்.
That name that is above all other names.
நாமங்களுக்கு பெயர்களுக்கு மேலான நாமம் அது இயேசுவின் நாமம்.
Jesus is the only name to which every knee shall bow.
இயேசுவின் பெயருக்கு முன்னால மட்டும்தான் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்.
His is the only name in which every heart must believe.
அவருடைய பெயருக்கு முன்னால மட்டும்தான் எல்லா இருதயங்களும் விசுவாசிக்கப்பட வேண்டும்.
Jesus is the only name of which every ear
இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை மட்டும்தான் எல்லா செவிகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற காலகட்டத்தில் கேட்டிருக்க வேண்டும்.
What does it matter if men forget your name or my name?
இந்த உலகத்தில் உங்க பெயரை ஜனங்கள் மறந்து போனா, என்னுடைய பெயரை மறந்து போனா நமக்கு என்ன லாபம்?
So long as they remember his name.
ஆனால் இயேசுவின் பெயரை பல ஆயிரக்கணக்கு வருஷங்களாக ஞாபகம் வைத்து ஜனங்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள்.
That name that is above.
அந்த நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாயிருக்கிறது.
Would you bow your head with me, please?
என்னோடு கூட சேர்ந்து அந்த ராத்திரியிலே தலைகளை தாழ்ந்து ஜெபிப்பீர்களா?
Your heads are bowed, your eyes are closed.
உங்கள் கண்கள் மூடி இருக்கட்டும், தலைகள் தாழ்த்தி அப்படியே அமைதியாய் ஜெபத்தில் இருங்க.
My friend, Jesus is the name that is above every name.
இயேசுவின் நாமம் எல்லாருடைய நாமத்திற்கு மேலான நாமம்.
The only name to which every knee shall bow.
அவருடைய நாமத்துக்கு முன்னால மட்டும்தான் எல்லாரும் முழங்கால் போட்டு நிற்பார்கள்.
The only name in which every heart must believe.
அந்த நாமத்தை மட்டும்தான் ஜனங்களுடைய இருதயங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
The only name of which every ear.
அந்த நாமத்தை மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் மரிக்கிறதுக்கு முன்னால கேட்டிருக்க வேண்டும்.
You've heard that name.
அந்த நாமத்தை இப்ப நீங்க கேட்டிருக்கிறீங்க.
You've heard of what he's done for you.
அந்த இயேசுங்கிறவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் அப்படிங்கறதை நீங்க தெளிவா கேட்டிருக்கீங்க.
I beg you, dear friend, don't turn away from him.
இந்த ஆண்டவராகிய இயேசுவிடமிருந்து தயவு செஞ்சு அவர் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போயிராதீங்க.
Don't reject him.
அவரை தயவு செஞ்சு தள்ளி விட்டுறாதீங்க, வேண்டாம்னு சொல்லிராதீங்க.
That name that is above every name.
அவருடைய பெயர் உண்மையாகவே எல்லாருக்கும் மேலான பெயராய் நாமமாயிருக்கிறது.